إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى يقول بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير وقال النبي عليه الصلاة والسلام سبعة يضلهم الله في ظله يوم لا ظل إلا ظله إمام عادل وشاب نشع في عبادة الله ورجل قلبه معلق بالمساجد ورجلان تحابا في النار اجتمعا عليه وتفرقا عليه ورجل دعته امرأة ذات منصب وجمال فقال إني أخاف الله ورجل تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله ما تنفق بيمينه ورجل ذكر الله خاليا ففاضت عيناه أو كما قال صلى الله عليه وسلم رواه مسلم கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட அன்பின் இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் நல்ல சில விடயங்களை கேட்பதற்கு செவிமடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த பாக்கியம் அல்லாஹ் அனைத்து பெண்களுக்கும் இதை கொடுப்பதில்லை. இந்த ஊரில் எத்தனை பெண்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்ற சொற்ப பேரை தேர்ந்தெடுத்து நம்முடைய வேலைகளெல்லாம் அப்படியே ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நாம் சமூகம் கொடுத்திருக்கின்றோமே, இது அல்லாஹ் எங்கீது கொண்ட மிகப்பெரிய கிருபை அன்பாக தோன்றுகிறது. அல்லாஹ் ரசூலுடைய தீனுடைய பேச்சுகள் அதை செவிமடுத்து அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றானே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியமத்தாக தோன்றுகிறது. கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே, இந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நியமத்துக்களை நாம் சிந்திக்க விலங்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நியமத்தில் கொடுக்கப்பட்ட நாம் இதை நாம் சரியாக இன்று பயன்படுத்துகின்றோமா? அந்த நியமத்துக்களை அனுபவித்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது சும்மல துஸ்அலுன யௌமஇதின் அனில் நஈம், நிச்சயமாக நாளை மறுமையில் நீங்கள் அனுபவித்த நியமத்துக்கள் அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு என்னென்ன நியமத்துக்கள் அருட்கொடைகள்
அல்லாஹ் புரிந்தானோ அவைகளை பற்றி நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். முஃபஸ்ஸிரீன் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு கீழால் விளக்கம் எழுதுகிறார்கள், கடுமையான சூடு, அந்த சூடான நேரத்தில் நீங்கள் குளிர்ந்த தண்ணீரை நீங்கள் குடித்திருந்தாலும் அதை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் நியமம். இந்த நியமத்தையும் நீங்கள் நாளை மறுமையில் உங்களிடம் விசாரிக்கப்படும் என்பதாக முஃபஸ்ஸிரீன் தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்லாஹ் நமக்கு தந்த எத்தனையோ அருட்கொடைகள், நியமத்துக்கள் இருக்கின்றது. அந்த நியமத்துக்கள் அனைத்தையும் காட்டியும் மிகப்பெரிய ஒரு நியமத்தான் தீனுடைய பாக்கியம், இஸ்லாத்துடைய பாக்கியம், அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்கக்கூடிய பாக்கியம். இதுதான் அல்லாஹ் நமக்கு தந்த ஆகப்பெரிய நியமத் என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகள், இந்த அடிப்படையில் இந்த காலம் இருக்கின்றது. இந்த காலம் ஒரு பயங்கரமான ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது எப்படிப்பட்ட காலம் என்றால், இந்த காலம் நாளுக்கு நாள் உலக விஷயங்கள், உலகத்தினுடைய டெக்னாலஜி, அதே போல உலக விடயங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு போகின்றது. இதற்கு மனிதர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் நாளுக்கு நாள் நாம் புதிய புதிய விடயங்களை நாம் பார்க்க வேண்டும், புதிய புதிய செய்திகளை நாம் செவிமடுக்க வேண்டும் என்பதைத்தான் மனிதர்கள் இன்று ஆர்வத்துடன் எதிர்பார்க்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த புதிய விடயங்கள், புதிய செய்திகள், இது நமக்கு எப்படி கிடைக்கிறது? இதன் மூலமாக நாம் எதை செய்கின்றோம்? இதனால் வரக்கூடிய விபரீதம் என்ன? இவைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் யாருடைய சிந்தனையுடன் இதை பயன்படுத்த வேண்டும்? நமக்கு என்ன சிந்தனை வரணும் என்பதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த காலத்தில் தான் மனிதர்கள் அதிகமாக சமூக வலைதளங்களுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். சோசியல் நெட்வொர்க் எங்கு பார்த்தாலும், எந்த வீட்டில் பார்த்தாலும், எந்த ஆண்கள் பெண்களுடைய கைகளை பார்த்தாலும் இவைகள் இன்று விதிவிலக்கில்லாமல் அனைவருடைய கையிலும் இன்று பார்க்க முடியும். இது சமூக வலைதளங்கள். இவைகளுடைய பயன்பாடுகள் இந்த உலகத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால், ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் மொபைல் போன் எத்தனை பேர் பாவித்திருப்பார்கள்? கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் தான் பாவித்திருப்பார்கள் 20 வருடத்துக்கு முன்னால். ஆனால் 20 வருடத்துக்கு பின்னால் இன்று நம்முடைய நாட்டில் எத்தனை கோடி மக்கள், கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்களிலும் 2.5 கோடி மக்களிடம் இந்த மொபைல் போன் இருக்கிறது.
இது புதிய தகவல். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறார்கள், 5 பேரிடமும் 5 மொபைல் போன் இருக்கும். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், 5 பேருக்கும் 5 விசுவாசம் இருக்கிறதா? 5 பேரும் ஓதுவதற்கு தனித்தனி குரான் இருக்கின்றதா? 5 பேர் நிகர் செய்வதற்கு தஸ்பி இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று மனிதர்கள் புதிய விடயங்களை ஆராய்ச்சி செய்கிறார்கள், தேடுகிறார்கள், அதை பார்க்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சென்று விடயங்களை மறந்து விடுகிறார்கள். அதுதான் மௌத். இந்த மௌத்தை மறந்து வாழ்கிறார்கள், அடுத்தது அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்கள். நாம் எதையும் பயன்படுத்தலாம், அல்லாஹ் இந்த உலகத்தையே இந்த மூமின்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளும் இந்த மூமின்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டது. இவைகளை பயன்படுத்தும் பொழுது, நாம் பாதிக்கும் பொழுது மௌத்தை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், இந்த சோசியல் நெட்வொர்க் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மனிதர்களுடன் நேருக்கு நேர் தொடர்பு படுத்தப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், ஜப்பான் இருக்கிறார், கனடாவில் இருக்கிறார் நம்முடைய பிரமையை. இவர்களுடன் தொடர்பு படுகிறோம், மிக சமீபமாக கொண்டு வருகிறது. தூரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மிக சமீபமாக எந்த அளவுக்கு நம்முடைய கைக்குள்ளாலே கொண்டு வருகிறது. ஆனால் நம்முடைய பிரடிக்கு சமீபமாக இருக்கக்கூடிய இந்த மௌத்தை, இந்த அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம். சொல்லுங்கள், எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடுகின்றீர்களோ அந்த மௌத்து நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். மௌத் அல்லது ஒரு நாள் நீங்கள் அந்த ரப்பிடம் திருப்பி கொண்டு போகப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, கும்பி மாதம் தாங்கும் உலகத்தில் என்னென்ன விடயங்களில் நீங்கள் ஈடுபட்டீர்களோ அவைகள் எல்லாம் நாளை மறுமையில் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும். நீங்க என்னென்ன உலகத்தில் என்னென்ன கூத்து போட்டீங்களோ, என்னென்ன விடயங்களில் ஈடுபட்டீங்களோ, என்னென்ன விஷயங்களை நீங்க பார்த்தீங்களோ அவைகளை பற்றி எல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சோசியல் நெட்வொர்க், சமூக வலைத்தளங்கள் இவர்களை பயன்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லவில்லை. பயன்படுத்தும் பொழுது இந்த 2 விடயங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒன்று மௌத், எப்பொழுது வரும், எந்த சந்தர்ப்பத்தில் வரும், எந்த நேரத்தில் வரும், எங்கு வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பேருக்கு சபரு கூட நசீபாக மாட்டாது, சில பேருக்கு கபரு கூட நசீபாக மாட்டாது. அப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றது. 2வது, அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. நம்முடைய பாவங்களை நினைத்து தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்றான், தனிமையில் அல்லாஹ்வை யார் பயப்படுகிறார்கள்? தன்னிலையில் அல்லாஹ் யார் பயப்படுகிறார்களோ இன்னல்லதீன் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்காமல் பயப்படுகிறார்கள். பயப்படக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அருக்கொடைகள் கூலிகள் இருக்கின்றது. இன்று தாய் தந்தையருக்கு முன்னால் பாவம் செய்வதற்கு வைக்கப்படுவோம், தாய் தந்தையருக்கு முன்னால் பாவம் செய்வதற்கு வைக்கப்படுவோம், நம்முடைய குடும்பத்தாருக்கு முன்னால் பாவம் செய்ய வைக்கப்படுவோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் பாவம் செய்ய வைக்கப்படுபவர்கள் எத்தனை பேர், எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் பாவம் செய்வது கூடாது என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர். தாய்க்கு தெரியாம தந்தை, தந்தைக்கு தெரியாம தாய், தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாம மகள் மகன் செய்கிறார்கள். இன்று உலகளாக ரீதியில பார்க்கலாம், ஏன் இவர்கள் மௌத்தை மறந்து வாழ்கிறார்கள், தனிமையில் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்பதை மறந்து வாழ்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் முதல்ல நமக்கு சரியான சௌபாவை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். ஈஜிப்தில் இருக்கிறார் அம்ரு கால், இது ஒரு ஆச்சரியமான சம்பவம், நன்றாக இதுல பல படிப்பினைகள் இருக்கின்றது. அவர் குறிப்பிடுகிறார், ஒரு நாள் மூன்று நாள்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு இமெயில் வந்தது. அந்த இமெயிலில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயம் என்னவென்றால், அந்த இமெயிலை அனுப்பியது ஒரு யங் கேர்ள், ஒரு பெண்மணி. அவர் குறிப்பிட்டிருந்தால், நான் ஒரு முஸ்லீமான தந்தைக்கும் கிறிஸ்தவ தாய்க்கும் பிறந்த ஒரு பெண், முஸ்லீமான தந்தைக்கும் ஒரு கிறிஸ்தவ தாய்க்கும் பிறந்த பெண், நான் 10 வயது வரை லெபனானில் நான் வசித்தேன், அதன் பிறகு நாங்கள் எல்லாரும் ஆஸ்திரேலியாவில் எங்களுக்கு வசிப்பதற்கு அவகாசம் கிடைத்தது. இப்பொழுது என்னுடைய வயது 22 வயதாக இருக்கின்றது. என்னுடைய தாயும் தந்தையும் வெவ்வேறு திருமணங்கள் செய்துவிட்டு என்னை அப்படியே தனியே ஆஸ்திரேலியாவை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். லெபனானுடைய தொடர்பு எனக்கு துண்டிக்கப்பட்டது. அங்கு என்னுடைய மூதாதையர்களை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லை எனக்கு. நான் தனிமையில் காலத்தை கழிக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது என்னுடைய செலவுக்காக வேண்டி நான் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டேன். நான் காலையில் யூனிவர்சிட்டி செல்வேன், மாலையில் வந்து ஒரு கிளப்பில் வேலை செய்வேன். இப்படி என்னுடைய காலம் சென்று கொண்டிருந்தது. நான் ரொம்ப அழகுள்ள ஒரு பெண்ணாக இருந்தேன். ஆஸ்திரேலியாவில் எனக்கு லெபனானை சேர்ந்த ஒரு முஸ்லீம் குடும்பம் எனக்கு அறிமுகமானது. நான் கொஞ்சம் அரபி பேசுவேன். இந்த லெபனானை சேர்ந்த ஆஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய இந்த குடும்பத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. நான் அந்த வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருவேன். ஒரு நாள் நான் சென்ற பொழுது, சென்ற நாள் இருக்கின்றதே, அது ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தில் அவருடைய வீட்டுக்கு நான் சென்றேன். சென்று பார்த்த பொழுது அவருடைய வீட்டில் ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி போனது. அது ஒரு தாவா கலஞ்சிய நிகழ்ச்சி ஒன்று. அதில் பெண்களுடைய கண்ணியத்தை பற்றி பேசப்பட்டது. நான் புரிந்து கொண்டேன், இந்த நிகழ்ச்சி எனக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது. நான் எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். பிறகு நான் அந்த நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவருடைய வெப்சைட்டை அட்ரஸை நான் எடுத்துக் கொண்டேன். பிறகு நான் அவர்களுக்கு நான் ஒரு இமெயில் அனுப்பினேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ்விடம் எனக்கு மன்னிப்பு உண்டா, தௌபா உண்டா என்று நான் கேட்டு ஒரு இமெயில் அனுப்பினேன். உடனே அந்த இமெயிலுக்கு சொந்தக்காரர் அவர்தான் அம்ரு காலித் சொல்லுகிறார், பசி உள்ள வயிறு எப்படி சாப்பாட்டை தேடுகிறதோ இதே போன்றுதான் ஈமான் உள்ள, ஈமானை உடைய ஒரு உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவதை தேடும். இது ஒரு ஆச்சரியமான சம்பவம். பிறகு உனக்கு தௌபா இருக்கிறது என்பதாக அவர் இமெயில் பண்ணினார். இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தொழுவது எப்படி என்பதாக நான் அவருக்கு இமெயில் அனுப்பினேன். தொழுகை இப்படித்தான் தொழ வேண்டும் என்பதாக மெசேஜ் அனுப்பியிருந்தார். இன்னைக்கு குர்ஆனை பற்றிய எந்த ஒரு அறிவும் கிடையாது. குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நான் திரும்ப 3 நாட்களுக்கு பின்னால் இமெயில் அனுப்பினேன். பிறகு ஆடியோ குர்ஆனுடைய வசனம் அந்த ஓடியோக்களை எனக்கு அனுப்பினான். பிறகு 1 வாரத்துக்கு பின்னால் அந்த பெண்ணிடம் இருந்த ஒரு இமெயில் அம்ரு காலித் அவருக்கு வந்தது. நான் என்னுடைய அந்த மொடலிங் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார். நியூசிலாந்தில் நடைபெற்ற மிகப்பெரிய அளவிலான போட்டியில் நான் வெற்றி பெற்று பதக்கத்தை வென்றிருக்கின்றேன். நான் தௌபா செய்து என்னுடைய அந்த மாடலிங்கில் இருந்து நான் அழகுராணியில் இருந்து மெகசினுக்கு வரக்கூடிய போட்டோக்களை நான் அப்படியே இல்லாமல் ஆக்கிக் கொண்டேன். பிறகு இன்னும் 2 நாட்களின் பிறகு அவர் திரும்பவும் மெசேஜ் அனுப்பியிருந்தார். நான் ஹிஜாபை பேணக்கூடிய ஒரு பெண்ணாக நான் இருக்கின்றேன், இத்துடன் முடியவில்லை. இதன் பிறகு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம், இந்த ஹிஜாபை பேணிய 2வது நாட்களிலேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய உடல் வலி நோய் ஏற்பட்டது. அந்த நோயின் காரணமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் அந்த பெண்மணி சேர்க்கப்பட்டால் வைத்தியர்கள் செக் பண்ணி பார்த்தபொழுது அவருடைய பிரெயினில் கேன்சர் அடைந்தது. மூளை புற்று நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இந்த பெண் இருக்கிறார்கள் என்பதாக டாக்டர் மார்க் முடிவு செய்தார்கள். டாக்டர் மார்க் சொன்னார்கள், 20 வீதம் தான் இந்த பெண்ணை காப்பாற்ற முடியும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்குள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிய பெண். பிறகு அந்த பெண்மணி 2வது வாரத்தில் குறிப்பிட்டிருந்தார், என்னுடைய விதாயத்துக்கு நேர்வழிக்கு காரணமாகத்தான் இந்த அம்ரு காலினுடைய இமெயில் எனக்கு ஜன்னலாக இருந்தது. இதை சொல்லிவிட்டு அந்த பெண் மௌத்தாகிவிட்டார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த சம்பவம் நமக்கு எத்தனை இடங்களை படித்து தருகிறது. இஸ்லாத்தை எப்படி தேடினால், அதே போன்று அல்லாவிடம் தௌபா செய்தால், அந்த சோசியல் நெட்வொர்க் சமூக வலைதளங்களின் ஊடாக அல்லாவை மறக்கவில்லை. அவருக்கு ஹிதாயத் கிடைத்தது, நேர்வழி பெற்று அல்லாவிடம் கைது செய்தார். கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அவர்களுடைய நிழலை கொடுப்பானாலே மறுமையில் அதில் ஒருத்தர் யார் என்றால், ரஜுலுன் ஜகரல்லாஹ் காலியன் ஃபஃபாலத் ஐனா, தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யும் பொழுது கண்ணீர் வடித்த மனிதர். நீ நமக்கு கண்ணீர் வருதா? நமக்கு கண்ணீர் வருதா? நாம் எதற்காக வேண்டி அழுகின்றோம்? இன்று எத்தனை மனிதர்கள், ஆண்கள் பெண்கள், வாலிபர்கள் வாலிப பெண்கள் எதற்கு அழுகிறார்கள், எதற்கு அழுகிறார்கள்? இதை கண்கூடாக பார்க்கின்றோம். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து கண்ணீர் வடித்த மண் கண். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் இன்று நம்முடன் இணைந்து அப்படியே நம்முடன் ஒட்டிய விடயமாகத்தான் இந்த சோசியல் நெட்வொர்க் இருக்கிறது. தொழிலுக்கு வருகின்றோம், தொழிலும் முடிந்த உடனே நாங்கள் எதை எடுக்கிறோம்? முதலாவது மொபைல் போனத்தான். இஸ்திக்ஃபார் ஓதுவோமா, திக்ர் செய்யறோமா? ஒன்றுமில்லை. ஆண்கள் பெண்கள் என்று விதிவிலக்கில்லை, மக்களுக்குள்ளால் வெளியா எல்லா இடத்திலும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பார்க்கிறோம் இவைகளால் வரக்கூடிய விபரீதங்கள் இன்னும் எத்தனை பேருக்கு புரியாமல் இருக்கின்றது. அதனுடைய விபரீதங்களை எடுத்து பாருங்கள், குறிப்புகள் புள்ளி விவரம் சொல்லுகின்றது. இதை பயன்படுத்தக் கூடாது என்பதாக சொல்லவில்லை, திரும்பவும் சொல்கின்றேன், பயன்படுத்துங்கள், தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் படைத்தவனை மறந்துவிடக் கூடாது, மௌத்தை மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, தனிமையில் அல்லாஹ்வை பயந்த ஒரு பெண், ஒரு ஆண் தமது காரியத்தின் பக்கம் பெண்கள் அழைக்கிறார்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயப்படுகிறார். என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வை நான் பயப்படுகின்றேன். இன்னைக்கு கூட்டத்தில சமூகத்துக்கு முன்னால இருந்து அல்லாஹ் பயப்படுறது எத்தனை பேர் பயப்படுறாங்க? தோற்றத்தில் அல்லாஹ் பயப்படக்கூடியவர்களா இருக்கிறார்கள். ஆனால் தனி வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நான் சுவருக்கு மத்தியில் அல்லாஹ் பயப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர்? செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவமான காரியத்தின் பக்கம் அழைக்கப்பட்ட பொழுது இவர் அல்லாஹ்வை பயப்பட்டார். நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன். தனிமையில் அல்லாஹ்வை பயந்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனில். மலக்குமார்களுடைய விடயம், நபிமார்களுடைய விடயம். நபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? நபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த நபிமார்கள் நல்லதான விடயங்களை குறைவார்கள் நன்மையின் பக்கம். தனிமையில அல்லாஹ்விடம் இறங்கி இறங்கி பயந்து பயந்து அழுது அழுது துஆ கேட்பார்கள். எங்களை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் யார்? நபிமார்கள். இந்த நபிமார்களுடைய விடயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் அனைவரை காட்டியும் அல்லாஹ்வை நான் அதிகமாக பயப்படுகின்றேன், அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகின்றேன். சஹாபா பெண்மணியுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்மையில் அல்லாஹ்வை பயந்திருக்கிறார்கள். அவருடைய வரலாறு எவ்வளவு பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் தனிமையில் அல்லாஹ்வை பயப்படவில்லையா? நாம் கூட்டத்தாருடன் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை பயப்பட மாட்டோம். நாம் கூட்டமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை பயப்பட மாட்டோம். நாம் தனிமையில் அல்லாஹ்வை பயப்படவில்லையா? கணவன் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை பயப்பட மாட்டோம். நம்முடைய தாய் தந்தையர்கள் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை பயப்பட மாட்டோம். கண்ணியமானவர்களே, நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த மொபைல் போனை நான் பயன்படுத்துகின்றேனா, இந்த சோசியல் நெட்வொர்க், இந்த ஐடி இவைகளை, இன்டர்நெட்டை நான் பயன்படுத்தும் பொழுது அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இன்று தாய் தந்தைகளுக்கு தெரியாம தலைவனை கீழாத மகள் மாறு, மகன் மாறு பாதிக்கிறார்கள். கடைசியில் உம்மாக்கும் பாப்பாக்கும் தான் கேவலம். கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இதனால் வரக்கூடிய விபரீதங்களை விளங்க வேண்டும். இதனால் எவ்வளவு லாபம் இருக்கின்றதோ சந்து கொண்டிருக்கிறது, சந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், உதாரணமாக இதை பயன்படுத்தக்கூடியவர்களை பாருங்கள், புள்ளி விவரம் சொல்லுகிறது. இன்னைக்கு அதிகமானவர்கள் இந்த பேஸ்புக் பாவிக்கிறார்கள், பாவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.55 பில்லியன் மக்கள் பாவிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 100 கோடி மக்கள் 213 நாட்டில 75 மொழிகளில் பயன்படுத்துகிறார்கள். 213 நாட்டில 75 மொழிகளில் இந்த எஃபியை பாவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.55 பில்லியன் மக்கள் இந்த பேஸ்புக் பாவிக்கிறார்கள். அடுத்த 900 மில்லியன், கிட்டத்தட்ட 90 கோடி. அதே மாதிரி மெசஞ்சர் 700 மில்லியன், 20 கோடி மக்கள் நாளாக இதை பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சில நாடுகள் இதுக்கு தடை விதித்திருக்கிறது, தடை விதித்திருக்கிறது. ஆனால் முஸ்லீம்கள் இதை பற்றிய அச்சம் பயம் இல்லாமல் பள்ளி உள்ளாலும் தான், வெளியாலும் தான், வீதியில் தான், பஜாரில் தான், வீட்டிலே தான், எல்லா இடங்களில் பஸ்ஸில் இருந்தான் பார்க்க முடியும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு வாப்பா சம்பாதிக்கிறாரு, மனைவிக்கு ஒரு அழகான போன், மகளுக்கு ஒரு அழகான போன், திருமணம் பேசப்பட்டு விட்டதா, அவருக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தாச்சு முதலாவது. அதை அங்கீகரிக்கிறார்கள் தாயும் தந்தையும், அங்கீகரிக்கிறார்கள். திருமணம் பேசப்பட்டு விட்டால் இன்று மாற்றம் என்ன சொல்கிறது, அப்போது முடியாதவரை அவர்களுக்கு மகரமே இல்லை. ஆனால் இதை பேசுகிறார்கள், பேசுகிறார்கள். கடைசியில் என்ன பேசி வச்சுக்காத, ஒரு வருஷத்துக்கு பின்னால்தான் நிக்காம பேச வேண்டியது, கலைக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது எல்லாம் எடுத்துருவாங்க. கண்ணியமான தாய்மார்கள், சகோதரிகளே, நிதானமாக சிந்தியுங்கள். இந்த சோசியல் நெட்வொர்க்கினால் வரக்கூடிய முசீபத்தை பாருங்கள். முதலாவது என்ன, தகாத உறவுகள் வருகிறது. தகாத உறவுகள் இன்றைக்கு டீன்மார்கள் கூட, பள்ளியுடன் தொடர்புடையவர்கள் கூட தகாத உறவு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், பாவத்துக்கு கிட்டையே போகாதீர்கள். வலா தக்ரபு ஸினா இன்னஹு ஃபாஹிஷத்துன் வஸா ஸபீலா, மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை உண்டு பண்ணக்கூடிய அந்த கெட்ட செயலின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். அது நெருங்கக்கூடிய வழி எத்தனையோ இருக்கிறது, அது மிஸ்போலையும் நெருங்க முடியும், எங்களுடைய யூடியூப்லையும் நெருங்க முடியும், பேஸ்புக்லையும் நெருங்க முடியும், எத்தனை வகைவையான இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக நெருங்க முடியும். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் நீங்கள் நெருங்காதீர்கள். இவைகளை நெருங்கும் போது, பாதிக்கும் போது அல்லாஹ்வுடைய பயம் வரணும், வருகின்றதா? அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பி ஜன்னதா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம், ரெண்டு சொர்க்கம் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். என்ன முதல் முதல் தகாத உறவுகள், இன்னைக்கு வாலிபர்களுக்கும் தகாத உறவு இருக்கிறது, திருமணம் முடித்தவர்களுக்கு இருக்கிறது, கணவன் குழந்தைகளை பெற்று தாய் தந்தைகளுக்கும் இருக்கின்றது. இது யார் விதிவிலக்கு இல்லாமல் இந்த சமூகம், இந்த சமூக வலைத்தளங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது. கவலைக்குரிய சரியான விடயமா இருக்கிறது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வை நம்பியவர்கள், ரசூலை ஏற்றவர்கள், மஹ்ஷரை நம்பியவர்கள், நாளை மறுமை நாளை நம்பியவர்கள், நம்முடைய மௌத்து எப்ப வரும் என்பதை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதை பயன்படுத்தும் பொழுது நாம் நினைக்க வேண்டும், இது ஒரு கத்தி. நாம் பார்க்கின்றோம் கிச்சனில் கத்தி, இதை நாம் சரியாக பயன்படுத்தினால் சரியாக அதன்
அதனுடைய பிரதிபலிப்பை பெற்றுக் கொள்ளலாம். முறை தவறி பயன்படுத்தினோம் என்றால் நம்முடைய மானம் மரியாதை பறிக்கப்பட்டு கேவலமான மௌத்தை தான் நாம் சந்திப்போம். யார் ரகசியமான பாவம், ரகசியமான தொடர்புகள் இவைகளுடன் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் அவர்களுக்கு சக்கரா தெரியாத அமைந்த வரலாறு. ரகசியமான பாவம், ரகசியமான தொடர்பு இவர்களுடைய சக்கரா தெரியாத அமைந்த வரலாறு. கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளின் முதலாவது விபரீதம் தகாத உறவுகள். இரண்டாவது என்ன, நமக்கு விருப்பமில்லாதவர்கள், நம்முடைய கோபத்துக்குள்ளானவர்கள், நம்முடன் பிணைந்து கொண்டவர்களுடைய மான மரியாதையை பறிக்கின்றோம். நமக்கு விருப்பம் இல்லையா, திருமணம் பேசப்பட்டு வச்சிருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனையால் அப்படியே திருமணம் பிரிந்து விடுகிறது. அந்த பெண்ணுடைய அத்துணை போட்டோக்களும் அத்துணை விடயங்களும் இந்த ஆணுடைய கையில் இருக்குதா இல்லையா? அதே போன்று அந்த பெண்ணுடைய கையில் இந்த ஆணுடைய அத்துணை போட்டோக்களும் அவர்களுடைய அனைத்து மெசேஜ்களும் அவருடைய கையில். இப்ப ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர ஏசி பேசிக் கொள்ற, பேசினா பேஸ்புக்ல போட்டுவேன், மானசப்படுத்துகிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய விரோதியாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உமருக்கு ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தார்களே தவிர அவர்களுடைய குறைகளை உம்மத்துக்கு வெளிப்படுத்தவில்லை. காலி பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனில் இருந்து ஃபதஹ் மக்கா அவர்கள் கிட்டத்தட்ட 18 வருடம் அல்லாஹ்வுடைய தீன் ரசூலுடைய தீனுக்கு விரோதி. ஃபதஹ் மக்காவை வச்சு உம்மத்துக்கு தெளிவுபடுத்தவில்லை, மானத்தை மறுக்கவில்லை. இன்று நாம் என்ன செய்கின்றோம், இதை பயன்படுத்தக்கூடிய நமக்கு தைரியம் பிறக்கிறது, தைரியம் பிறக்கின்றது. அடுத்தவருடைய குறைகளை மானங்களை பறிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. இன்று எத்தனை பேர்கள், எத்தனை பெண்கள், எத்தனை பாலிப பெண்கள் இன்று தங்களுடைய மானங்களை பறிக்கொடுத்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன, திருமணம் முடித்தவர்களுடன் தொடர்பு வைக்கிறார், திருமணம் முடித்த பெண், திருமணம் முடிக்காத பெண், திருமணம் முடிக்காத வாலிபர்கள் தொடர்பு வைக்கிறார்கள். பிரச்சனைகள் நாளுக்கு நாள் முத்தி கொண்டு போக என்ன செய்கிறார்கள், அவருடைய மானம் பறிக்கப்படுகிறது. கடைசியில் குடும்பம் சின்ன பின்னமா போய் நடுத்தருக்கு வருகிறார்கள். மூன்றாவது இந்த அடிப்படையில் என்ன வருகிறது, தலாக்குகள் அதிகமாக, விவாகரத்து அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யூரோப் போன்ற நாடுகளில் ஒரு நாளைக்கு 200 டிவோர்ஸ் நடைபெறுகிறது, அதில் 66 டிவோர்ஸ் இந்த பேஸ்புக்கால் தான் நடைபெறுகிறது. விவாகரம் அதிகரித்து செல்கிறது. எந்த அளவுக்கு அதிகமான வேகமாக நிகழ்வுகள் நடைபெறுகிறதோ அதே வேகத்தில் விவாகரத்தும் நடைபெறுகிறது. கல்வியில் பாதிப்பு, கல்வியில் பாதிப்பு. முஸ்லிம்களுடைய கல்வி வளர்ச்சியை எடுத்து பாருங்கள், முஸ்லிம்களுடைய கல்வி வளர்ச்சியை எடுத்து பாருங்கள், முஸ்லிம் பெண்களுடைய கல்வி வளர்ச்சியை எடுத்து பாருங்கள், ஆண்களுடைய கல்வி வளர்ச்சியை எடுத்து பாருங்கள். ஒரு ஊருக்கு நான் சென்றேன், ஸ்கூலுடைய வீராச்சாரம் அவர்கள் அந்த ஸ்கூல்ல இருந்து யார் இத்தனை பேர் யூனிவர்சிட்டிக்கு பாஸ் ஆகிருக்கிறார்கள் என்பதை விசாரித்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார்,
25 முதல் 35 வரை ஆர்ட் ஃபேக்கல்டிக்கு பாஸ் ஆயிருக்கிறார்கள். 30 மாணவர்கள் இன்ஜினியர் ஃபேக்கல்டிக்கு பாஸ் ஆயிருக்கிறார்கள். மெடிசினுக்கு 35 பேர் பாஸ் ஆயிருக்கிறார்கள். ஒரு ஸ்கூல்ல இருந்து இது மாதிரி எத்தனையோ விடைகள் குறிப்பிட்டார்கள். சமூகம் இந்த கல்வியில் பின்தங்கிய நிலைமை இருக்கிறார்கள். குர்ஆனுடைய விடயமா அதுலயும் வீழ்ச்சி. நீ குர்ஆன் ஓத வேண்டிய, குர்ஆனை திரட்ட வேண்டிய கைகள் எதை தட்டி கொண்டிருக்கிறது? எதை தட்டி கொண்டிருக்கிறது? நம்முடைய விரல்களை, இதனுடைய செயல்பாடுகள் இன்று அதிகமாக எது இருக்கிறது? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நிதானமாக சிந்தியுங்கள். கிளாஸ் போறது போறாங்க, உம்மா வீட்டில இருந்து மெயின் ரோட் வரைக்கும் கூட்டிட்டு வர, மகள ஏ பக்குவமா கூட்டிட்டு வர, கூட்டிக் கொண்டு அப்படியே செய்ய பஸ்ல விட்டுருது. அவ கிளாஸுக்கு போயிட்டு வந்தா இவ படிச்சாவா இல்லையா, போனாவா இல்லையா, ஒண்ணும் பாக்குற இல்லை. ஏ வாப்பா உமாக்கு பாக்குறதுக்கு தைரியம் இல்ல, தைரியம் இல்ல. நீ சொல்ற அதிரத்துல வந்து அதிரத் மகன் தொழுகிறார் இல்ல, கொஞ்சம் தொழுகைய பத்தி சொல்லுங்களேன். இல்லாத யாருக்கும் கத்தில போறாங்க இல்ல, கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் கத்தில வந்து. ஏ வாப்பா உமாவுக்கும் சொல்றது தைரியம் இல்லை, தன்னுடைய குழந்தை தொழவில்லையா, வீட்டுல தொழு சொல்றது பயம். ஏ இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி சில சமாத உறவுகளை ஏற்படுத்தி தனக்கு பொருத்தம் இல்லாத நண்பர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி இன்னைக்கு உம்மா வாப்பாவையும் பாய்த்துக் கொண்டு வாழக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் யாரு? இதுக்கு காரணம் யாரு? இதுக்கு காரணம் குழந்தைகளை பெற்றெடுத்த தாயும் தந்தையும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, கலாச்சார சீரழிவு, கலாச்சார சீரழிவு. ஒவ்வொரு பஸ்லையும் அதே போல பஸ்டாண்டையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் கிளாஸ் நடக்கிற இடத்திலையும் நம்முடைய பெண்களுடைய சமூகம் இந்த முஸ்லீம்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடை, அதாவது பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் போன், இவர்களை வைத்து என்ன செய்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மறக்கக்கூடாது. எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். வீட்டுக்குள் இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான். வீட்டை விட்டு நான் வெளியே சென்றாலும் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான். இந்த பயம் வர வேண்டும். இந்த கல்வி உள்ளவர்களாக நான் நீங்கள் மாற வேண்டும். தாராளமாக பயன்படுத்தலாம். இன்று மக்கள் இதில் பின்னி பிணைந்து வாழ்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாவிடம் சரியான தௌபாவை கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தௌபா இல்லையா, நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்ந்த காலமும் நாளை மறுமையும் நஷ்டமாக மாறிவிடும். அல்லாவை பயப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு பாவத்தை செய்வதற்கு நாங்க எங்களுக்கு தைரியம் பிறக்கிறது, தைரியம் பிறக்கின்றது. ஆனால் தனிமையில் பாவம் செய்கிறோம், கூட்டத்தோடு விவாதம் செய்கிறோம். கமலாவுடைய மாதம் வருகிறதா, தொழுகையா, நிக்கிறா, திலாவத்தா, விவாதத்தா, எல்லாம் செய்கின்றோம். ஆனால் தனிமையில் இருந்து கொண்டு தகாத உறவுகளை வைக்கின்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள். நாளை மறுமையில் இப்னு மாஜாவில் பதியக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ். நாளை மறுமையில் சில மனிதர்கள் திஹாமாவுடைய மலையை போன்று அமல்கள் கொண்டு வருவார்கள். அமல்கள் கொண்டு வருவார்கள். திஹாமாவுடைய மலை எவ்வளவு பிரமாண்டமானது! இந்த மலையை போன்று அமல்களை மக்கள் அப்படியே சுமந்து கொண்டு வருவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த அத்துணை நன்மைகளையும் ஹபாஅம் மன்சூரா, சாம்பல்களை போன்று அல்லாஹ் ஆக்கி விடுவான். சாம்பல்களை போன்று அல்லாஹ் ஆக்கி விடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார், அவர்கள் யார்? இவ்வளவு பெரிய சிஹாமாவுடைய மலையை போன்று நன்மைகளை கொண்டு வந்தவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் சாம்பலாக ஆக்கிவிடுவானே, அவர்கள் யார்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இந்த உம்மத்திலே உள்ளவர்கள் தான், உங்களுடைய இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் தான். அவர்கள் அவர்களை ஏன் அல்லாஹ் இப்படி செய்தான் என்றால், அவர்கள் நாங்கள் தொழுவதை போன்று அவர்களும் தொழுவார்கள், நாங்கள் நோம்பு பிடிப்பதை போன்று அவர்களும் நோம்பு பிடிப்பார்கள், நாம் எப்படி இபாதத் செய்கின்றோமோ அப்படி அவர்களும் இபாதத் செய்வார்கள் என்றாலும் இதா தனிமையில் பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த பாவத்தில் அவர்கள் வீழ்ந்து விடுவார்கள், பாவத்தில் வீழ்ந்து விடுவார்கள். தனிமையில பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சதா யாருமே பார்க்கல, உமாக்கு தெரியாது பாப்பாக்கு தெரியாது நான் தூங்குறேன்னு நினைப்பாங்க, ஆனா இவ யாரோடைய தொடர்பு? கணவன் இல்லாத நேரத்தில் மனைவி தொடர்பு, தாய் தந்தையர்கள் இல்லாத நேரத்தில் மகள் மகன் தொடர்பு. இப்படி எத்தனை குடும்பத்தார்கள் என்று வாசிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நன்மைகள், இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு செய்த நன்மைகள் நாளை மறுமையில் பாலாகிவிடக் கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய நவீன சாதனங்கள் ஊடாக நாம் அல்லாஹ்வை எவ்வளவு நெருங்க முடியுமோ அவ்வளவு தான் நெருங்க வேண்டும். இதனுடைய பாரதூரத்தை விளங்கி பாவத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் அவன் பொருந்தக்கூடிய முறையில் வாழ்ந்து பாவமான காரியங்களிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து மௌத்தை மறக்காமல் படைத்த ரப்பை மறக்காமல் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய இந்த வருகையையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய கடைசி முடிவையும் சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிது தஹ்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹ்
சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹான.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.